நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவசித்த அந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர் கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்ல மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர் நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவண்ணையூருடைக்காரர் சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே சமாதியிற்றேந்த நிறம்மை காக்கவே அகசியர் கியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் ஓம் கிரியா பாபாஜி நமோ ஓம் சிவாய நம. இன்று எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வடுமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை பார்க்கும் சத்சங்கமாக அமைய உள்ளது. இன்று நாங்கள் எங்களுடைய சிவ தத்துவங்களில் இறுதி வகுப்பை நடத்த இருக்கின்றோம். போன வகுப்பில் கிட்டத்தட்ட சிவ தத்துவங்கள் முடித்துவிட்டோம். ஆனால் எங்கள் சாதகர்கள் சிவனடியார்களை சிவ தத்துவங்களை நாங்கள் முடித்த இடத்தில் அட்டவணை போட்டு அவற்றை தயார் செய்து அதை பாருங்கள் மேலதிக விளக்கம் எடுக்கலாம் என்று சொல்லியிருந்தேன். எல்லோரும் முயற்சித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். எல்லோரும் அந்த அட்டவணையை போட முயற்சித்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அப்படி இருந்தும் நேர இன்மையால் முயற்சிக்காதவர்களுக்காக நான் முயற்சி செய்து நேற்று அந்த அட்டவணையை இன்று மீட்டல் பார்க்கும் அட்டவணையை உங்களுக்கு மூன்று அட்டவணைகளாக தொகுத்து அனுப்பியிருந்தேன். அதை நீங்கள் பார்த்துக்கொண்டு இன்றைய மீட்டலை கேட்கலாம். இன்று சிவ தத்துவம் மூன்றாவது தத்துவம் 36 தத்துவங்களில் இருக்கும் மூன்றாவது செட் என்று சொல்லுவோம் தொகுதி சுத்த தத்துவங்களை இன்று முடிவுக்கு கொண்டு வர இருக்கின்றோம். அதில் நாங்கள் விரைவாக சென்ற வகுப்பில் சுத்தமா காரியங்கள் ஆக நாங்கள் நான்கு விடயங்களை பார்த்தோம். ஐந்து கலைகள், ஐந்து சிவ தத்துவங்கள், நான்கு வாக்குகள், பிரேரக காண்டம். இறுதி வகுப்பில் நாங்கள் கடந்த வகுப்பில் பார்த்தது பிரேரக காண்டம். அதை பற்றிய மீளாய்வுடன் சிறிய தொகுப்பு மீளாய்வையும் செய்து இன்றைய வகுப்பை முடிப்போம். பிரேரக காண்டத்தில் தொடங்குவோம். பிரேரக காண்டம் என்று சொல்வதன் பொருள் இயக்கம். அந்த இயக்கத்தை செய்பவர் சிவன், பரம்பொருள். ஆகவே அந்த இயக்க பரம்பொருளினால் நடத்தப்படுகின்றது. அதுதான் சுத்த மாயையில் இருக்கும் சுத்த தத்துவங்கள். அந்த தத்துவ காரியங்களுள் இருக்கும் நான்கு பகுதிகள், ஐந்து கலைகள், ஐந்து தத்துவங்கள், நான்கு வாக்குகள், பிரேரக காண்டம். எல்லோரும் உங்களுடைய முதலாவது அட்டவணையை பாருங்கள். அதை வைத்து இந்த பிரேரக காண்டத்தின் முடிவினை பார்த்து விடுவோம். இந்த முதலாவது அட்டவணையில் உங்களுக்கு அனுப்பிய பகுதியில் நான்கு நிரல்களும் ஐந்து வரிகளும் உள்ளன. நிரைகள் என்று சொல்லுவோம். நிரல்கள் என்றால் நீளமாக இருக்கும், நிரைகள் என்றால் அகலமாக இருக்கும். இதில் நான்கு தலையங்கம் போடப்பட்டிருக்கின்றது. முதலாவது நிரலின் தலையங்கம் இறைவனின் சக்திகள், இதுதான் இறைவனின் இயல்பான சக்திகள் என்றது தலையங்கம். இரண்டாவது தலையங்கம் சுத்த தத்துவம். இந்த மூன்று தத்துவங்களில் ஒன்று இறைவனால் இயக்கப்படுவது சுத்த தத்துவம். அடுத்த தலையங்கம் வித்யா தத்துவம். கடைசி தலையங்கம் ஆன்ம தத்துவம். அதில் அந்த கரணங்கள் என்று போட்டு ஆன்ம தத்துவங்கள் என்று தரப்பட்டிருக்கின்றது உங்களுக்கு. கீழே இடமிருந்து வலமாக ஐந்து கோடுகளை பார்ப்பீர்களாக இருந்தால் இறைவனின் சக்திகளாக மூன்று சக்திகள் ஆன்மாக்கு இருப்பது போல் இறைவனுக்கும் மூன்று சக்திகள் உண்டென்று படித்தோம். அந்த மூன்று சக்திகளில் இருந்துதான் அவருடைய செயல்முறையே துவங்குகின்றது. ஏனென்றால் இந்த செயல்முறையை நிர்வகிப்பது தொடங்கியது எல்லாம் பரம்பொருள். அவருடைய சக்தியும் ஆன்மாக்களுடைய சக்தியை போன்ற சக்திதான் இச்சா சக்தி, ஞானா சக்தி, கிரியா சக்தி. நாங்கள் ஆணவ மலத்தில் கட்டுண்டிருக்கின்றோம் ஆன்மாக்கள் என்பதை பார்த்து அவருடைய இச்சா சக்தி ஆன்மாக்களின் இச்சா சக்தியைப் போல அல்ல, விருப்பு வெறுப்புகளை கொண்டதே அல்ல. அவருடைய இச்சா சக்தி ஒரே நிலையான இச்சா சக்தி தான். அது ஆன்மாக்களை ஆணவ மலத்தில் இருந்து ஒளியால் கொண்டு வருவது. அந்த தன்னுடைய இச்சா சக்தியை அந்த நல்ல இடத்தில் நல்ல உடையத்திற்கு பாவிக்கின்றார் இறைவன். ஆகவே அது ஒரு சக்தியாகவும் மற்றைய சக்திகளாகிய ஞானா சக்தி, கிரியா சக்தி என்று இந்த மூன்று சக்திகளிலிருந்து தான், இறைவனின் சக்திகளிலிருந்து தான் இந்த சைவ சித்தாந்த 36 தத்துவங்களே தொடங்கியது, இந்த இயக்கமே தொடங்கியது. ஆனால் இந்த மூன்று சக்திகள் ஐந்து சக்திகளாக சிவ தத்துவத்தில் தொழிற்படுகின்றது. சக்திகள் மூன்று தான், ஆனால் அதை ஐந்து சக்திகளாக பிரித்திருக்கின்றோம். எப்படி பிரித்திருக்கின்றோம் என்று பார்த்தீர்கள் என்றால், இந்த சிவ தத்துவத்தில் சுத்த தத்துவத்தில் நீங்கள் இரண்டாவது நிரலை பார்ப்பீர்களாக இருந்தால் சிவ தத்துவம் இருக்கின்றது முதலாவது. அடுத்தது சக்தி தத்துவம், அதை தொடர்ந்து சாதாக்கியம் அல்லது சதாசிவம் என்று சொல்லும் தத்துவம், அதுக்கடுத்தது ஈஸ்வரம் அல்லது மகேஸ்வரம் என்று சொல்லும் தத்துவம், அதுக்கடுத்தது சுத்தவித்தை. இந்த ஐந்து சிவ தத்துவங்களிலும் சிவம் முதலாவது தத்துவம் மேல் தத்துவமாக இருப்பது 100% ஞானா சக்தியை கொண்டது. அதைத்தான் முதல் நிரலில் போட்டிருக்கின்றேன். ஞானா சக்தி 100% கொண்டதுதான் சிவ தத்துவம். அதுக்கடுத்ததாக இருக்கும் கிரியா தத்துவம், அதாவது சக்தி தத்துவம், கிரியா சக்தியை 100% கொண்டது. கிரியா என்றால் செயல், செயலை செய்பவள் சக்தி. மூன்றாவதாக இருக்கும் சதாசிவம் தத்துவம் அல்லது சாதாக்கியம் என்றும் சொல்லுவார்கள். அந்த தத்துவத்தில் தான் அது, அந்த தத்துவம் உருவானதே இறைவனின் இச்சா சக்தி மூலம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த இச்சா சக்தியில் என்ன இருக்கின்றது? ஞானம் பாதி, கிரியா பாதி, 50-50% என்று எழுத்தில் போட்டிருக்கின்றேன். ஆகவே அது மூன்றாவது நிலை, இறைவனின் சக்தி நிலை. இச்சா சக்தி என்று சொல்ல போனால் ஞானம் பாதி, கிரியா பாதியானதுதான் இச்சா சக்தியாக, இச்சா சக்தியின் விரிப்பாக இருக்கும். அதுக்கடுத்தது ஞானாசக்தி குறைந்தும் கிரியா சக்தி கூடியும் இருக்கென்று சொல்லியிருந்தோம். அதற்காக குறைந்த சக்திக்கு இலக்கத்தில் 10% என்று போட்டிருக்கின்றேன். பெரிய சக்தியை 90% என்று போட்டிருக்கின்றேன் ஒரு உங்களுடைய விளக்கத்திற்காக. அது ஈஸ்வர தத்துவமாகும், மகேஸ்வர தத்துவம். கடைசியாக கிரியாசக்தி கூடிய நிலையிலும் ஞானாசக்தி குறைஞ்ச நிலையிலும், அதாவது கிரியாசக்தி 90% ஞானாசக்தி கிரியாசக்தி 10% ஞானாசக்தி கூடியது 90% இருக்கும் போது அந்த நிலையை சுத்த வித்தை என்று போட்டிருக்கின்றது. ஆகவே இறைவனின் இயக்கம் எங்கிருந்து தொடங்குகின்றது? அடிப்படை அவருடைய சக்தியில் இருந்து தொடங்குகின்றது. சக்தியின் நிலைகள் என்ன? மூன்று நிலைகள். அவை யாவன? இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. அதே போல்தான் ஆன்மாக்களுக்கும். இந்த மூன்று நிலைகளில் இச்சாசக்தி என்பது ஞானாசக்தியும் கிரியாசக்தியும் சமமாக இருக்கும் நிலை. அதை ஒரு புறம் வைத்து அந்த சக்தியை அவர் ஆன்மாக்களை ஆணவத்தில் இருந்து விடுவிப்பதற்கு அந்த இச்சாவை பாவிக்கின்றார். அதைவிட அவர் ஞானாசக்தியையும் கிரியாசக்தியையும் இவ்விரண்டு நிலைகளில் பாவிக்கின்றார். ரெண்டு ரெண்டு நிலைகளில், ஒன்று ஞானாசக்தி 100% இருக்கும் நிலை, மற்றது ஞானாசக்தி 90% இருக்கும் நிலை. அடுத்தது கிரியாசக்தி 100% இருக்கும் நிலை, கிரியாசக்தி 90% இருக்கும் நிலை. ஆகவே இந்த நான்கு, இந்த ஐந்து நிலைகளையும் சேர்த்து இறைவனின் சக்தி நிலை என்பதை படித்தோம். இதை தத்துவமாக, சுத்த தத்துவமாக அல்லது சிவ தத்துவமாக, சிவம் சக்தி, சதாசிவம் ஓ சாதாக்கியம், ஈஸ்வரம் ஓ மகேஸ்வரம், சுத்தவித்தை என்று ஐந்து தத்துவங்களை படித்தோம். அதுக்கு அடுத்ததாக இவ்வளவும் சிவ தத்துவம். இந்த சிவ தத்துவம் என்னத்திற்கு இருக்கின்றது? இயக்குவதற்கு இருக்கின்றது. இது இறைவனின் தத்துவம். இதை அதிசூட்சும நிலையான தத்துவம் என்றும் சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதிசூட்சும நிலை, சிவநிலை, சிவ தத்துவ நிலை. அதற்கடுத்த நிலையை படித்தோம் சிறிய காலத்திற்கு முதல், வித்யா தத்துவம். அது சூட்சும நிலையான தத்துவம். அந்த தத்துவம் என்னத்திற்கு பாவிக்கப்பட்டது என்று படித்தோம் என்றால், ஆன்மாக்களை நுவர்வோன் தன்மையாக்குவதற்கு. அந்த நுகர்வோன் தன்மையை ஏன் ஆன்மாக்களை ஆக்க வேண்டும்? அப்போதுதான் ஆன்மாக்கள் இறைவன் படைத்த பொருட்களை வைத்து அதை அனுபவித்து அதில் இன்ப துன்பங்களை எடுத்து அனுபவத்தை பெற்று தன்னுடைய ஆன்மாவை ஈடேற்றும் தன்மையை கொண்டு வரும். ஆகவே நுகர்வோன் தன்மையை தருவதுதான் இரண்டாவது, மூன்று தத்துவத்தில் இரண்டாவது நிலையான தத்துவமாகிய வித்யா தத்துவம். அந்த வித்யா தத்துவத்தில் ஏழு நிலைகள் உண்டென்று படித்தோம். அதுதான் அந்த மூன்றாவது நிலை. ஒன்று மாயை, அடுத்ததாக இருப்பது காலம், நியதி, கலை. அது மூன்றும் ஒரு பெட்டிக்குள் இருக்கின்றது. அதை பற்றிய விளக்கம் தருகின்றேன் விரைவில். அதுக்கடுத்தது புருடன், அராகம், வித்தை என்று எல்லாமாக ஏழு தத்துவங்கள் படித்திருந்தோம். இந்த ஏழு தத்துவங்களும் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. நாங்கள் படித்திருந்தோம் இந்த வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவமும் அசுத்த மாயையில் இருந்து வந்தவை. சிவ தத்துவமோ சுத்த தத்துவம் என்று சொல்லப்படும் ரெண்டும் ஒன்றுதான். அது சுத்த மாயையில் இருந்து வந்தவை என்று ஆரம்பத்தில் இருந்து படித்தோம். மாயை ரெண்டு வகைப்படும், சுத்த மாயை அசுத்த மாயை. சுத்த மாயையில் இருந்து வந்தது சிவ தத்துவம், அசுத்த மாயையில் இருந்து வந்தது வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். அது ரெண்டும் ஆன்மாக்களுக்குரிய தத்துவம். அதுதான் அசுத்த மாயை. ஆகவே அதுதான் மூன்றாவது நிலை. நான்காவது நிலையை பார்த்தீர்கள் என்றால் அது ஆன்ம தத்துவம். அதில் இந்த பெட்டியில் நான் அந்த கரணங்கள் என்று போட்டிருக்கின்றேன். ஏனென்றால் அதை வைத்துத்தான் பிரேரக காண்டம் விளங்கப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த சொல்லையும் அதில் பாவித்திருக்கின்றேனே தவிர, அந்த நிலையை நீங்கள் ஆன்ம தத்துவங்களாகவே பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த ஆன்ம தத்துவங்கள் 24 என்று படித்திருந்தோம். அந்த 24 அந்த கரணங்கள் என்பது 4, மிச்சம் 20 அரைக்கருவி, 5 செயற்கருவி, 5 தன்மாத்திரைகள், 5 பஞ்சபூதங்கள், 5. அதற்கு நான் பின்னர் உங்களை கூட்டி வருவேன். ஆகவே இந்த அட்டவணை தயாரானது இந்த தத்துவங்களில் இறுதி தத்துவமாக நாங்கள் கடந்த வகுப்பில் படித்த பிரேரக காண்டம் என்பதை நாங்கள் மூட்டல் செய்வதற்காகத்தான் இந்த அட்டவணை. ஆகவே இந்த அட்டவணையில் இருந்து இறுதி நிலையை நாங்கள் எழுதினோம் கடந்த வகுப்பில். அதுதான் 36 தத்துவங்களின் இறுதி நிலை. அந்த நிலை என்ன? ஆன்மா எப்படி ஒரு பொருளை அறிகின்றது? இந்த நிலையை நாங்கள் எங்களுடைய அறிவு திறனுக்கு எடுத்தோம் என்றால்தான் இதை வைத்து எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளலாம். உலக வாழ்க்கையிலும் சரி, சாதனையிலும் சரி. ஏனென்றால் இவையெல்லாம் ஏன் நடக்கின்றது, எங்கு நடக்கின்றது, எப்படி நடக்கின்றது, உண்மையா உண்மை என்ன என்பதை அறிந்தோம் என்றால்தான் நாங்கள் எங்களை உலக வாழ்க்கையிலும் சரி சாதனையிலும் சரி சரிப்படுத்திக் கொள்ளலாம் என்பது இறைவனின் கருணை. ஆகவே இறுதி நிலையை நாங்கள் அடைந்தோம். அந்த நிலையில்தான் எங்களுக்கு தெரிந்தது, இவ்வளவு காலமும் எங்களுடைய நேரத்தை நாங்கள் வீணடித்து விட்டோம். அதை கூடி இதை அறிந்தும் அதை அறிய முடியாத நிலையிலும் மாயையில் சிக்கியிருப்பார்கள் சில ஆன்மாக்கள், அல்லது அதை வினை காரணமாக அதை நினைத்து பார்க்காத நிலையிலும் சிக்கியிருப்பார்கள். அது எப்படியும் இருக்கட்டும், ஆனால் இதை பிடிக்க முடிந்தவர்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இறுதி நிலை. ஆகவே நாங்கள் என்னவற்றை இந்த உலகத்தில் இந்த சிற்றின்பங்களை பொருட்களை சுற்றத்தாரை உறவினர்களை எல்லோரையும் உண்மை என்று நம்பியிருந்தோம், அது உண்மையல்ல. இறுதியான நிலை இறைவன்தான் உண்மை. அதுதான் இந்த முதலாவது நிரலில் வருவது. இறைவனின் மூன்று சக்தியிலிருந்து துவங்கும் நிலைதான் அனாதி நிலை. அந்த நிலையில் இருந்துதான் சிவ தத்துவங்கள் இயக்கத்திற்காகவும் வித்யா தத்துவங்கள் ஆன்மா நுவர்வோன் தன்மையை ஆன்மாக்கு புருட தன்மையை கொடுப்பது புருஷன் என்ற நிலையை கொடுப்பதற்கும் நுவரும் தன்மை என்று சொல்லுவோம், நுவர்வோன் தன்மையை என்று சொல்லுவோம். இறுதியாக ஆன்ம தத்துவங்கள் இந்த தனு கரண புவன போகங்களை படைத்து அந்த ஆன்மாவை நுகர விடுவதற்கும் என்று இந்த இயக்கம் இறைவனால் தொடக்கப்பட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இறைவன் எப்படி இவற்றை செயல்படுத்துகின்றார் என்பதனுடைய பொருள்தான் பிரேர காண்டம். அதைத்தான் இந்த அட்டவணையில் போட்டோம். இந்த அட்டவணையை பார்த்தால் உங்களுக்கு இந்த அந்த கரணங்கள் மூலம்தான் இனி அடுக்கிக் கொண்டு செல்கின்றேன் உங்களை இந்த அட்டவணையில் கடைசி நிரலுக்கு. அந்த கரணங்களே அங்கு போடப்பட்டதென்றால் கருவிகள் எல்லாம் ஒரு மெக்கானிசம் என்று சொல்லுவோம், ஒரு பொறிகளாக இருக்கின்றது. அதில் உங்களுக்கு ஒரு பாதிப்பும் இல்லை. அந்த கருவி அந்த பொருட்களை பார்க்கும், நுகரும், கேட்கும், சுவைக்கும், தொடுதல் செய்யும். ஆனால் அந்த கரணங்களின் செயல்பாடு இல்லை என்றால் அது உங்களை பாதிக்காது. ஏன்? அந்த கரணங்கள் தான் அந்த செய்தியை உள்ளே எடுக்கின்றது ஆன்மாவுக்கு. அதான் அதை சொல்லுவது அந்த கரணம். உள்கருவிகள் வெளிக்கருவிகளால் ஒரு பாதிப்பும் இல்லை, உட்கருவிகள் வேலை செய்யாதென்றால். ஆகவே எங்கு நாங்கள் கூட அவதானம் செலுத்த வேண்டும் என்பது இதுவரையில் அருளாளர்கள் பாபாஜி சத்குரு எல்லோரும் எங்களுக்கு அந்த செய்திகளை தந்திருக்கின்றார்கள். உள்நோக்கி செல்லுங்கள், உள்ளே பாருங்கள், உள்ளே என்ன நடக்கின்றது என்று சிந்தியுங்கள் என்று அதை சொல்லளவில் கேட்டுக்கொண்டு வந்த கிரியா சாதகர்களுக்கு இப்போது பாபாஜியின் அருளினால் அதனுடைய அர்த்தம் என்ன என்பதை இந்த அட்டவணையில் இறுதியாக போடப்பட்டிருக்கும் ஆன்ம தத்துவத்துக்குள் போடப்பட்டிருக்கும் இந்த அந்த கரணங்களில்தான் எங்களுடைய வாழ்க்கையின் நிர்ணயிக்கும் நிலையே இருக்கின்றது என்பதை உணர்வுக்கு கொண்டு வராவிட்டாலும் அறிவுக்கு கொண்டு வந்து விட்டார் பாபாஜி. அந்த நிலையை உணர்வுக்கு கொண்டு வருவதுதான் கிரியா யோகா பயிற்சி. அதுதான் நாங்கள் இருக்கின்றோம். ஆனால் அந்த பயிற்சியில் இருக்கின்றோம் என்று தெரிகின்றது. பலரும் அந்த பயிற்சியை செய்கின்றோம். அதில் வெற்றி பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்புகின்றோம். சிலர் கூடுதலாக விரும்புகின்றார்கள். சிலர் அதை படித்துவிட்டு அதை ஒரு பக்கத்தில் வைத்துவிட்டு தங்களுடைய உலக வாழ்க்கையில் இருக்கின்றார்கள். மூன்று விதமான மனிதர்களும் இருக்கின்றோம். ஆனால் அந்த மூன்று விதமான மனிதர்களுக்கும் இந்த அறிவுத்திறன் கிடைத்தால்தான் எங்கு எங்களுடைய மெயின் சுவிட்ச், அதாவது அடித்தளம் எங்கு இருக்கின்றது, எங்கே நாங்கள் போய் இவற்றை பார்த்து அறிந்து தெளிந்து அதை செயலுக்கு கொண்டு வருவோமாக இருந்தால் நாங்கள் அந்த சூட்சுமத்தை கண்டுபிடித்தவர்களாக ஆகிவிடுவோம். அதன்பின் செய்யும் பயிற்சியில் தான் உங்களுடைய பேரானந்தம் வரப்போகின்றது. ஆகவே அந்த நிலையை தருவதுதான் இந்த சைவ சித்தாந்தம். சைவ சித்தாந்தத்தில் இருக்கும் 36 கருவிகளின் இயக்கம். அந்த 36 கருவிகள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்திற்கு மாத்திரமல்ல, உலகியலில் கூட அந்த சிற்றின்பத்தை 100% அனுபவிப்பதற்கும் இந்த இயக்கம் தெரிந்திருந்தால் நீங்கள் பேரின்பத்துக்கு வர தேவையில்லை, சிற்றின்பத்தையே 100% அனுபவிக்கலாம். மற்றைய சிற்றின்பத்தை அனுபவித்தவர்களுடன் நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்தால் நீங்கள் சாதகர்கள், சாதனையில் இல்லாவிட்டாலும் சிற்றின்பத்தில் மேல்நிலையில் இருக்கலாம். மற்றவர்களுக்கும் உங்களுக்கும் சிற்றின்பம் உண்டாக இருந்தாலும் இந்த அடிப்படையை தெரிந்து கொண்டு கூட உங்களுடைய சிற்றின்பத்தில் நீங்கள் கட்டுண்டிருந்தால் கூட உங்களுடைய இன்ப நிலை அந்த சிற்றின்பத்தில் மற்றவர்களை விடக்கூடிய நிலையில் இருப்பீர்கள். ஏனென்றால் அடிப்படை அடித்தளம் தெரிந்துவிட்டது. ஆகவேதான் இந்த அறிவினை நீங்கள் பாபாஜியின் கிரியா யோகத்தில் உலகியலில் இருந்து கொண்டே கிரியா யோகத்தை நீங்கள் பயிலுங்கள். இரண்டு பக்கத்திலும் செல்லுங்கள். ஒரு நிலையில் ஒரு பக்கத்திற்கு சார்ந்து விடுவீர்கள். அதன்பின் பாபாஜி உங்களை பதிஞான வரிசையில் நிற்பாட்டுவார் என்பதுதான் பாபாஜியின் கிரியா யோக முழக்கம். சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம். அதைத்தான் ஜோகி ராமையா அவர்கள் சூட்சுமமாக சொன்னார்கள் எங்கள் எல்லோருக்கும் குருஸ்தானத்தில் இருந்து. அதை நாங்கள் இன்று நன்றாக விளக்கும் நிலையில், விளங்கும் நிலையில் பாபாஜி எங்களை கொண்டு வந்திருக்கின்றார். இந்த சைவ அற்புதமான சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களில் இருந்து அதற்கு வித்யா குருவாகிய என்னுடைய பேராசிரியரின் உதவியுடன் இவற்றை நான் முடிந்தளவு பாபாஜியின் அருள், பரம்பொருளின் அருளுடன் எடுத்து வரக்கூடிய ஒரு நிலையில் தள்ளப்பட்டேன். ஆகவே இந்த அட்டவணையிலிருந்து உங்களுக்கு இப்போ இந்த அந்த கரணங்களாகிய ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் உட்கருவிகள் என்ன தொழில்களை செய்கின்றன, அது என்ன மாதிரி வித்யா தத்துவம் சிவ தத்துவங்களுடன் பிணைப்பில் இருக்கின்றது, அந்த பிணைப்புகள் முழுக்க எங்கிருந்து தோன்றின என்பதை இந்த அட்டவணை தெளிவாக காட்டுகின்றது. அதாவது இறைவனின் அடிப்படை சக்திகளான மீண்டும் இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தியில் இருந்துதான் இவை தோன்றியவை. அவை சிவ தத்துவங்களாக இறைவனால் உருவாக்கப்பட்டது. அந்த சிவ தத்துவங்கள், அதாவது இந்த இறை சக்திகள் சிவ தத்துவத்தை இயக்க, அதனால்தான் அந்த செலுத்த என்ற சொல்லு அந்த அட்டவணை தலையங்கத்தில் போடப்பட்டிருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி வாசிக்க வேண்டும்? இறைவனின் சக்திகள் சிவ தத்துவத்தை செலுத்த, சிவ தத்துவம் வித்யா தத்துவத்தை செலுத்த, வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவத்தை இயக்கும். இதுதான் இறைவனின் அடிப்படை இந்த செயல்முறை திட்டம். ஆகவே இந்த திட்டத்தின் அடிப்படையில் இறுதியில் வந்து முடிந்தது ஆன்ம தத்துவமாகிய எங்களுக்கு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த உலகியல் தனு கரண புவன போகம். நாங்கள் இயக்கத்தில் இருக்கின்றோம் இறைவனின் இயக்கத்துக்குள், அதான் நாங்கள் இயங்குகின்றோம் ஆன்ம தத்துவத்தில். ஆனால் இதை பின்னோக்கி போய் பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த ஆன்ம தத்துவத்தை இயக்குவது இந்த அட்டவணையின் மூலம், அதான் இந்த அட்டவணையை போட சொன்னேன். இந்த ஆன்ம தத்துவத்தை இயக்குவது வித்யா தத்துவம், வித்யா தத்துவத்தை இயக்குவது சிவ தத்துவம், சிவ தத்துவத்தை இயக்குவது இறைவனின் 3 சக்திகள். இதன் இறுதியான அடிப்படை என்ன இந்த சொல்லில்? நாங்கள் தான் செய்கின்றோம், இது எனதுதான் என்று இன்று வரை சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றோம். இன்னும் விடவில்லை, என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன். ஆனால் இறுதியில் இப்போதுதான் அறிகின்றோம் எல்லாம் நடைபெறுகின்றது இறைவனின் சக்தி 3 சக்திகள், இச்சாசக்தி, ஞானாசக்தி, கிரியாசக்தி. ஆகவே உண்மை தெரிந்துவிட்டது, விஞ்ஞான பூர்வமாகவும் தெரிந்துவிட்டதமாகவும் தெரிந்துவிட்டது. பாபாஜியின் அருளால், பரம்பொருளின் அருளால், சைவ சித்தாந்த சிவ யோகத்தில் இருந்து வந்த கிரியா யோகம் மூலமாகவும் தெரிந்துவிட்டது. அடிப்படையை பிடித்துக் கொண்டோம். அறிவுத்திறனில் மாத்திரம்தான் முடியவில்லை எங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த அறிவித்திறனில் எடுப்பவை இப்ப நீங்கள் செயல்முறையில் இறங்காவிட்டாலும் அது சாதகர்களாக இருக்கலாம், சிவ தொண்டர்களாக இருக்கலாம், சாதாரண மனிதர்களாக இருக்கலாம். அதை அறிவுத்திறனில் எடுத்து விட்டீர்கள் என்றால் யோகத்தில் என்ன பயின்றோம்? சைவ சித்தாந்த அடிப்படையில் என்ன சொல்லப்படுகின்றது? இந்த அந்த கரணங்களில் எடுத்த விடயங்கள் எல்லாம் உங்களுடைய ஆன்மாவுடன் ஒவ்வொரு பிறப்பிக்கும் செல்கின்றது என்பது அடித்தள உண்மை. அதையும் நீங்கள் பற்றிக் கொள்ள வேண்டும். ஆகவே இதை எடுத்து நீங்கள் செயல்முறைப்படுத்தினாலும் சரி, அல்லது இதை ஒரு ஓரங்கட்டி வைத்துவிட்டு உங்களுடைய உலகியலில் சிற்றின்பத்தில் இருந்தாலும் சரி, அந்த சிற்றின்பத்தை இந்த அறிவுத்திறனை பாவித்து சிற்றின்பத்தை ஆவது 100% அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் சரி, அல்லது ஒன்றுமே வேண்டாம் என்று விட்டுவிட்டாலும் சரி, இதை அறிவுத்திறனில் ஒரு முறையாவது 2 முறையாவது கேட்டு கேட்டு உங்களுடைய சித்தத்தில் எதை பதிக்கேதுமோ பதித்து விட்டீர்கள் என்றால் அது நீங்கள் பதி ஞானத்தை ஏதோ ஒரு பிறப்பில் அடையும் வரை உங்களுடைய ஆன்மாவுடன் சேர்ந்து பயணிக்கும் என்பதுதான் கிரியா யோக அடிப்படை கருத்து. அது மாத்திரமல்ல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து, அது மாத்திரமல்ல எல்லா உலகத்தில் இருக்கும் மதங்களின் அடிப்படை கருத்து. இது உங்களுடன் உங்களுடைய ஆன்மாவுடன் சேர்ந்து பயணிக்கப் போகும் ஒன்று. நினைத்து பாருங்கள். இப்போது இப்படி உங்களுக்கு ஒரு இலவச இணைப்பை இறைவன் ஒவ்வொரு உடலிலும் நீங்கள் இருக்கும் போது தருகின்றார். அந்த இணைப்பை இணைத்து அதை உங்களுடைய ஆன்மாவுடன் எடுத்து செல்லப் போகின்றீர்களா, அல்லது இந்த சிற்றின்பத்தை மாத்திரம் அறகுறையாக அனுபவித்து துன்பத்துக்குள் ஆளாகி இறுதியில் சிற்றின்பத்தையும் அனுபவித்து முடியலையே என்று மரணப்படுக்கையில் இருந்து யோசித்து அந்த இடத்தில் நாங்கள் பேரின்பத்திலே இந்த சில விடயங்களையாவது எங்களுடைய தலைக்குள் போட்டிருக்கலாமே, அதையும் விட்டுவிட்டோமே என்று ஏங்கி நீங்கள் இந்த உடலை விட்டு பிரிவதை பார்க்கலும், கிடைத்த சந்தர்ப்பத்தை பாவித்து இந்த விடயங்களை உங்களுடைய சிற்றின்பத்திற்காக ஆவது அல்லது அதற்கு மேலாக சிற்றின்பத்திற்கும் பேரின்பத்திற்குமாக ஆவது, அதற்கு இன்னும் மேலாக பேரின்பத்திற்கும் மாத்திரமாவது ஆவது, இதை எடுத்து விட்டீர்கள் என்றால் இந்த 3 நிலைகளிலும் நீங்கள் வெற்றி பெற்றவராவீர்கள். இதுதான் நாங்கள் இறுதியாக சிவ தத்துவத்தில் படித்த விடயம். இறுதியாக இந்த அட்டவணையில் நீங்கள் 5 நிலைகளை பார்க்கின்றீர்கள். அதாவது முதலாவது நிலையான ஞானாசக்தி 100% இருக்கின்ற நிலை சுத்த தத்துவத்தில் இருக்கும் சிவ தத்துவத்தால் சிவ தத்துவத்தை செலுத்த, வித்யா தத்துவத்தில் இருக்கும் மாயையை செலுத்த, அந்த கரணத்தில் இருக்கும் சித்தத்தை செலுத்துகின்றது. 2வது நிலை கிரியாசக்தியாகிய 100% இறைவனின் சக்தி சுத்த தத்துவத்தில் இருக்கும் சக்தி தத்துவத்தை செலுத்த, வித்யா தத்துவத்தில் இருக்கும் காலம் நியதி கலை என்ற 3 தத்துவங்களையும் செலுத்த, அது ஆன்ம தத்துவத்தில் எங்கள் உடலில் இருக்கும் அகங்காரத்தை இயக்குகின்றது. 3வது இறைவனின் இச்சா சக்தியான அதாவது ஞானசக்தி கிரியாசக்தி 50-50% இருக்கும் இச்சா சக்தியானது சுத்த தத்துவத்தில் இருக்கும் சதாசிவ தத்துவமோ சாதாக்கிய தத்துவத்தை செலுத்த, அது வித்யா தத்துவத்தில் இருக்கும் புருடன் புருஷ நிலையை செலுத்த, அது ஆன்ம தத்துவத்தில் கீழிறங்கி வருகின்ற அதே புருஷ நிலையை செலுத்துகின்றது. ஏனென்றால் புருடன் வித்யா தத்துவத்தில் இருந்து கிரீடம் சூட்டப்பட்டு ஆன்ம தத்துவத்திற்கு தள்ளப்படுகின்றது. இறையால் போய் அனுபவி ராஜா அனுபவி என்று இந்த உலகத்தில் அதுதான் நாங்கள். அடுத்ததாக 4வதாக ஞானாசக்தி குறைந்த நிலையும் கிரியாசக்தி கூடிய நிலையுமாகிய இறைவனின் சக்தி சுத்த தத்துவத்தில் இருக்கும் ஈஸ்வரம் அல்லது மகேஸ்வரம் என்றும் சொல்வார்கள், அந்த தத்துவத்தை செலுத்த, அந்த தத்துவம் வித்யா தத்துவத்தில் இருக்கும் அராகம் என்ற தத்துவத்தை செலுத்த, அந்த அராகம் என்பது எங்களுடைய ஆன்ம தத்துவத்தில் எங்களுக்குள் இருக்கும் மனத்தை செலுத்துகின்றது. இறுதியாக கிரியாசக்தி குறைந்த நிலையும் ஞானாசக்தி கூடிய நிலையும் இருக்கின்ற இறைவனின் சக்தி சுத்த தத்துவத்தில் இருக்கும் சுத்த வித்தை என்ற தத்துவத்தை செலுத்த, அந்த தத்துவம் வித்யா தத்துவத்தில் இருக்கும் வித்தை என்ற தத்துவத்தை செலுத்த, அந்த வித்தை என்ற தத்துவம் ஆன்ம தத்துவத்தில் எங்களுக்குள் இருக்கும் அந்த கரணமான புத்தியை செலுத்துகின்றது. இப்போது இதை விரிவான நிலையில் சைவ சித்தாந்தத்தில் இறுதியான பிரேரக காண்டத்தில் பேராசிரியர் அருமையாக விளக்கி தந்தார். அவருக்கு கோடி நமஸ்காரம். ஆகவே இதைவிட உங்களுக்கு என்ன தேவை சாதகர்களே? உங்களுடைய உடலில் இருக்கும் இந்த நான்கு அந்த கரணங்களும் ஐந்தாவது அந்த கரணம் தான் புருஷன். புருஷன் என்றால் உங்களுடைய ஆன்மா. உங்களுடைய ஆன்மா இந்த பஞ்ச கஞ்சுக போர்வையை வித்யா தத்துவத்தில் இருந்து போர்த்து கொண்டு கீழே வந்தது என்று படித்து விட்டோம். காலம், நியதி, கலை, அராகம், வித்தை, இந்த ஐந்து செயல்களாலும் செயல்களையும் ஆன்மாவுக்கு போர்த்தி வித்யா தத்துவத்தில் இறை செயலால் வித்யா தத்துவத்தில் வைத்து போர்த்தி அதற்கு புருஷன் என்ற பெயரை கொடுத்து, புருஷன் என்றால் உலகியலில் மனம் முடிக்க தயாரான நிலையில் கொடுக்கப்படும் ஒரு ஆன்மகனுக்குரிய பெயர். அந்த புருஷ நிலையை கொடுத்து அந்த புருஷ நிலையில் இருக்கும் அந்த ஆன்மாவை ஆன்ம தத்துவத்துக்குள் அனுப்புகின்றது. தனு கரண பூவங்கள் தான் ஆன்ம தத்துவம். இதுதான் அடிப்படை இறுதி கருத்து சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில். அவற்றை நாங்கள் பாபாஜியின் அருளாலும் என்னுடைய வித்யா குரு பேராசிரியருடைய அருளாலும் அதற்கு மேலாக உண்மையை உரைத்த தந்த செயல்படுத்துகின்ற பரம்பொருளின் அருளாலும் உங்களுக்கு கொணர்ந்தேன். இது தவறுகள் இருந்தால் அதை நான் ஏற்றுக் கொள்ளுகின்றேன். நன்மைகள் இருந்தால் அதை நீங்கள் சுகியுங்கள். அவ்வளவுதான். ஏனென்றால் இந்த விடயங்களை செய்வதென்றால் தவறுகளை ஏற்கும் பக்குவம் தேவை. நான் எனது என்று சொல்லிக்கொண்டு செய்து இதில் வெற்றி பெற முடியாது. ஆகவே நீங்கள் கூட அடியேனில் தவறு கண்டால் மன்னித்தருளுங்கள், நல்லது கண்டால் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆனால் பாபாஜியும் பரம்பொருளும் அதை சரிப்படுத்துவார்கள் உங்களுக்கு. நான் அடியேன் ஒரு கருவி. ஆகவே இந்த ஒரு நல்ல செய்தியுடன் இந்த 36 தத்துவங்களை இன்று நாங்கள் முடிவுக்கு கொண்டு வருகின்றோம். நான் நினைக்கிறேன் 27 வகுப்புகள் முடித்திருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன். ஆனால் இன்று காலை வந்த சிந்தையை உங்களுடன் இப்போது பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த நிலையில் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன். அது அருள் சிந்தனையாகத்தான் இருக்கும், மனமல்ல. அந்த சிந்தனை என்னவென்றால், இன்னும் 3 வகுப்புகள் நான் இதில் தொடர்ந்து செயல்படுத்தப் போகின்றேன். அதை தவறாது கேளுங்கள், வந்து இணையுங்கள். அந்த 3 வகுப்பில் 1 வகுப்பில் நான் மீண்டும் உங்களை ஆன்ம தத்துவத்திற்கு கொண்டு சென்று அந்த மீட்டலை 1 வகுப்பில் செய்கின்றேன் உங்களுடன். அதற்கு அட்டவணைகளும் தயாராக்குகின்றேன். 2வது வகுப்பு வித்யா தத்துவத்திற்கு கொண்டு போய் என்னுடைய நேரத்தையும் எடுத்து ஒரு அட்டவணை தயார் செய்து அதிலும் உங்களுக்கு ஒரு மீட்டலை தருகின்றேன். இறுதியாக சுத்த தத்துவங்களுக்கு உங்களை கொண்டு வந்து அதற்குத்தான் அந்த மற்ற 2 அட்டவணைகளையும் போட்டேன். இன்றோடையே அதை முடிப்போம் என்று காலையில் வந்த சிந்தையில் வந்த விடயத்தில், அப்படி முடிக்காதே, அவர்களை நடுவிலே விட்டுவிடாதே என்று ஒரு சிந்தனை வந்தது. ஆகவே அந்த 2 அட்டவணையை பற்றி இன்று நான் உங்களுடன் பேசவில்லை. அது இனி வரப்போகும் 3வது வகுப்பில் சிவ தத்துவங்களை பற்றி படிக்கும் போது அந்த 2 அட்டவணைகளை நான் உங்களுக்கு பயன்படுத்துவேன். அதை விட இன்னும் சில விடயங்கள். ஆகவே இன்னும் 3 வகுப்புகள் இருக்கின்றன. 3 வகுப்பு முறையே ஆரம்பத்தில் படிக்க தொடங்கிய ஆன்ம தத்துவம் 1 வகுப்பு, வித்யா தத்துவம் இன்னொரு வகுப்பு, இறுதியாக சிவ தத்துவம் இன்னொரு முறை இன்னொரு வகுப்பு. அதற்கு பிறகு பரம்பொருள் பாபாஜியின் ஆசி இருந்தால் இறுதி வகுப்பாக இந்த சிவ தத்துவத்திலிருந்து எங்களுடைய யோகத்திற்கு கிடைத்த பயன்கள் என்ற ஒரு வகுப்பையும் அடியேன் சிந்திக்கின்றேன். ஆகவே இன்னும் முடியவில்லை, இது முடியக்கூடிய விடயம் அல்ல, விட்டுட்டு போகவே மனமில்லாத ஒரு நிலை. இருப்பினும் நாங்கள் மற்றவற்றையும் அறிய வேண்டும், படிக்க வேண்டும். ஆகவே ஆர்வத்தை கொண்டு வாருங்கள். இனியாவது இந்த அட்டவணையை பார்த்த பிறகாவது மற்றவற்றில் சிறிய நேரத்தை போடுங்கள். பழைய சத்சங்கங்களில் உங்களுடைய சொந்த நோட்ஸ் எடுத்திருந்தீர்கள் என்றால் அதை மீளாய்வு செய்யுங்கள். அடுத்த வகுப்பில் ஆன்ம தத்துவம் மீண்டும் வருகின்றது, கேள்விகளை கொண்டு வாருங்கள். அதுக்கு அடுத்த வகுப்பில் வித்யா தத்துவம் வருகின்றது, கேள்விகளை கொண்டு வாருங்கள். அதுக்கு அடுத்த வகுப்பில் சுத்த தத்துவம் மீண்டும் வருகின்றது விரிவான வகையில், ஆனால் சுருங்கிய கருத்தாகத்தான் வரும். மீண்டும் படிப்பிக்க போவதல்ல, ஒரு முறை படித்து விட்டோம். அதன் பின் இறுதியாக இவற்றிலிருந்து எங்களுக்கு கிடைத்த விடயம் என்ன என்பது பாபாஜியின் அருளினால் வரப்படும் என்று இந்த நேரத்தில் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லி, வித்யா குருக்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த விடயத்தை என்னை செய்ய தூண்டிய என்னுடைய சக சாதகர் கார்த்திகேயன் ஐயாவுக்கும் நன்றி சொல்லி உங்களை இப்போது இறுதி நிலைக்கு அழைத்துச் செல்கின்றேன். இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை. கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா கேதோ மின்சார தரை என்று நினைக்கின்றேன். இப்போது உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருங்கிய உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம்
சிவாய நமோ.
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கம் 36 தத்துவங்கள்ல இருந்து கொடுக்கப்பட்ட அவை கலவை என்ற தலைப்பில ரொம்ப சிறப்பாக பாபாஜியினுடைய கருணையாலும் அவருடைய பெரும் பேராற்றலாலும் பல அருளாளர்கள் அனுபவிச்ச ஒரு உண்மைய கருத்துக்களை சைவ சித்தாந்தத்தின் மூலியமாக கிடைச்ச ஒரு உண்மைய நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டோம். அதுதான் உண்மை. ஒரு ஆன்மாவுக்கு இவ்வளவு பெரிய விஷயத்தை இருக்குதா என்ற ஒரு கேள்வி கேட்டால் இருக்குது என்றதை நிர்வகிச்சதுதான் சைவ சித்தாந்தம் என்றத பேராசிரியர் அருமையா ஆன்மா என்றத ஒரு வார்த்தையில பேசிட்டு இருக்கோம். அந்த ஆன்மாவுக்குள்ள இவ்வளவு பெரிய தத்துவ விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இந்த தத்துவ விஷயங்கள்ல மனிதனுடைய மாற்றங்கள் என்ன நடந்துட்டு இருக்கு, இந்த மாற்றத்துக்குள்ள இறைவனுக்கும் மனிதனுக்கும் என்ன விஷயம் நடந்துட்டு இருக்குது என்றத சொல்லக்கூடிய சைவத்தான். அது கிரியா யோகத்துக்குள்ளே அது உள்ள இருக்குது. அது வெளிப்படையா இல்லாம சூட்சமத்துல இருக்கு. இது வெளிப்படையா இருக்கு. அதுதான் நமக்கு சைவ சித்தாந்தம். பெரிய கருத்து, பெரிய அறிவு நிலை. எவ்வளவு நீங்க பிடிச்சிருந்தாலும் இந்த அறிவு நிலையை நம்ம பெறுறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இது நான் உங்களை பெருமைப்படுத்துறதுக்காகவோ இல்ல இந்த சங்கத்துக்குள்ள இருக்கிறன்றதுக்காகவோ இல்ல நான் சைவ சித்தாந்தம் படிக்கிறதுக்காகவோ நான் சொல்லல. என்னுடைய அனுபவம் என்றது ரொம்ப சிறிய, ஆனால் அது மேல ஈடுபாடு எனக்கு அதிகம். அது எனக்கு ஏன் ஈடுபாடுனா என்னுடைய தேடுதல் அப்படி இருந்துச்சு, என்னுடைய அனுபவம் அப்படி தேடி இருந்துச்சு ஈடுபாடு. இதை நான் பல மாணாக்களை நான் சந்திச்சிருக்கேன், பல பேராசிரியர்கள் நான் வந்து பேராசிரியர் குறிப்பிட்ட பேரு பல யூனிவர்சிட்டி அண்ணாமலை யூனிவர்சிட்டியில டீன்ல இருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் கூட எனக்குள்ள சைவ சித்தாந்தத்தை அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அப்படியாப்பட்ட விஷயத்த நம்ம வந்து பாபாஜி மூலமா வெறும் அருண் கருணை அருளாளர்களுடைய கருணை, பாபாஜியுடைய கருணை, அதுக்கு இடையில நமக்கு பேராசிரியர் வந்து அவர் மூலியமா ஒரு கருணை கிடைச்சி நமக்கு கிடைக்குது. அத நீங்க கொஞ்சம் கொஞ்சமா சுவைச்சாலே போதும், அது ஒரு பெரிய ஆனந்தத்துல கொடுத்து விடும், அறிவு நிலையில கொடுத்து விடும், தெளிவு நிலையிலையும் கொண்டு விட்டு விடும். நன்றி. ஓம் பிரியபாஜி நமோ. ஓம் சிவாய.
நன்றி காத்தியன் ஐயா, நன்றி. அதை ரத்தின சுருக்கமாக பல ஒரு சில விடயங்களையும் சேர்த்து அதை மக்களை ஆர்வப்படுத்தும் விடயமாக அமையக்கூடியதாக சேர்த்து அவர்களுக்கு அந்த ஆர்வத்தை கொடுத்திருக்கின்றீர்கள். உபமானம் மூலமாகவும் உங்களுடைய தனிப்பட்ட உபமானம் மூலமாகவும் அதை கருத்தில் கொண்டு வந்தீர்கள். எல்லாம் முறை செயல் பாபாஜி செயல், அவர்களுக்கு நன்றி சொல்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நமோ. இப்போது இரவன் ஐயா, நீங்கள் மூன்று முனைப்புக்கு வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இருந்தீர்கள், போனீர்கள், வந்தீர்கள். தோன்றி மறைவது போல, மயில் முட்டை நீரில் நிறம் தெரிவது போல, அது மின்சார தடையால் ஏற்பட்ட விடயம், அதை அறிவேன். இருப்பினும் உங்களுடைய சுருங்கிய கருத்து இந்த சைவ சித்தாந்த வகுப்பில் இருந்தால் இப்போது நீங்கள் சொல்லலாம். இரவன் ஐயா மியூட்டில்
ஆரம்பத்தில் ஆர்வத்துடன் தொடங்கினேன், இடையில் மின் வெட்டு காரணமாக தொடர்ந்து முடியவில்லை. இறுதி நேரத்தில் வந்தபொழுது மின்வெட்டு கிடைத்தது. வரும் பொழுது காத்தியசன் ஐயாவுடைய சில விஷயங்களை உருவாகினேன், ஆனால் அதை பூர்ணமாக முடியவில்லை. இருப்பினும் வீட்டில் காணொலியில் உள்ளதை உள்வாங்கி திறந்து மீட்டல் செய்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ.
நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. மீண்டும் இன்று இரவனையாவின் வாய்மொழி மூலம் அந்த சுருக்கம் கிடைக்காவிட்டாலும் ரத்தின சுருக்கம் கிடைத்திருக்கின்றது. அதை எப்படி நாங்கள் உணர்வோம், ருசிப்போம் என்றதை பார்ப்போம். அதாவது அவர் பாவித்த விடயங்கள் மின்வெட்டு, அதன் காரணமாக வந்து போய் மீண்டும் வந்து போய் மீண்டும் வந்தார். இது எங்களை நாங்கள் எங்கே சரி பக்குவப்படுத்த வேண்டும், மின்வெட்டில் அல்ல. எல்லோருக்குமாக அதிலிருந்து கிடைத்த விடயத்தை தான் நான் இங்கே ஊகிக்கின்றேன். எல்லோருக்கும் இந்த விடயத்தை அறிய வேண்டும் என்ற அவா வகுப்பில் துவக்கத்தில் இருந்து இருந்திருக்கும். மீண்டும் மாயை காரணமாக இதற்கு யார் நேரம் செலவழிப்பது என்று வெளியால் போயிருப்பீர்கள். மீண்டும் பயம் காரணமாக, மரண பயம் காரணமாக சிலர் உள்ளே வந்திருப்பீர்கள். இதில் ஏதோ விடயம் இருக்கு, இதை அறிந்து விடுவோம் அல்லது துன்பம் கூடிவிடும் என்ற பயம் காரணமாக வந்திருப்பீர்கள். திரும்பவும் மீண்டும் அதை விட்டு வழியால் சென்றிருப்பீர்கள். மாயை வினை காரணமாக மீண்டும் வருவீர்கள். இந்த செய்தியைத்தான் பாபாஜி அவர்கள் இன்று இறைவன் ஐயாவின் மின்வெட்டு மூலம் எங்களுடைய சத்சங்கத்துக்கு தருகின்றார் என்பது என்னுடைய ஒரு சிந்தனை. ஆகவே அந்த நற்சிந்தனையுடன் இந்த சத்சங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். நன்றி பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.